السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الواحد القهار المتكبر الجبار، والصلاة والسلام على سيدنا ونبينا محمد المختار وعلى آله الأطهار وصحبه الأخيار آناء الليل وأطراف النهار. أما بعد، படைத்து பரிபாலித்து போஷித்து காத்து வருகின்ற எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹுவின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அன்புக்கினிய குடும்பத்தவர்கள், அருமை தோழர்கள், அவர்களின் வழியை பின்பற்றுகிறவர்கள், பின்பற்றியவர்கள், பின்பற்ற விருப்பவர்கள், அவர்களது உயர்ந்த வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புனிதமான இந்த வீட்டிலே பகற்பொழுதில் நம்மை எல்லாம் அவனுடைய ஒரு இபாதத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனலோகத்திலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் எல்லாம் அஞ்சு வாழுகிற மக்களாக ஆக வேண்டும். நமது இதயங்களில் அல்லாஹுவை தவிர வேறு எதுவும் பெரிதாகவோ முதலாவதானதாகவோ இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நம் எல்லோருக்கும் இறுதியாகவும் உறுதியாகவும் வேண்டி நின்றது அதுதான். நம்முடைய இதயங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதன்மையானவனாகவும் பிரதானமானவனாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையிலே அல்லாஹுவின் சொல் முக்கியமானது, பிரதானமானது, முதலாவதானது. அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டல் முக்கியமானது, பிரதானமானது, முதலாவதானது. அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டல் பிரகாரம் வாழுகிறவன் தான் மூமினாக இருக்கிறான். அவனுக்கு முஸ்லிம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் அல்லாஹுவுக்கு அவன் கட்டுப்பட்டு நடக்கிறான். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். அவன் கட்டுப்பட்டு நடக்குமாறு சொன்ன ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். வேறு யார் யாருக்கெல்லாம் அல்லாஹாலா வழிபட்டு வாழும்படி சொல்லியிருக்கிறானோ அவர்களுக்கும் வழிபட்டு வாழுகிறோம். இந்த வகையிலே முஸ்லிம்களாக இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் வழிகாட்டல்களை தந்திருக்கிறான். நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்கு சகலவிதமான விடயங்களுக்கும் வழிகாட்டல்களை தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டலை எந்த ஒரு தருணத்திலும் நாம் விட்டுவிடவும் முடியாது, அல்லது பகுதி அளவில் எடுத்துக்கொண்டு பகுதி அளவில் விட்டுவிடவும் முடியாது. முழுமையாக நாம் அந்த வழிகாட்டலுக்குள் இருக்க வேண்டும். யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களை என்று அல்லாஹ் நம்மை முஃமின்களை முஸ்லிம்களை ஒழித்து, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி, நீங்கள் இஸ்லாத்துக்குள் புகுந்து கொள்ளுங்கள், காஃபதன், முழுமையாக புகுந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வைத்தான். எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கிற விசுவாசமான ஒரு மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ள வேண்டும், அரைகுறையாக அல்ல, முழுமையாக நுழைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். இங்கே அன்பு சகோதரர்களே, நாம் முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான். நாம் முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்பது எம்முடைய இபாதத்துகளில் மட்டுமல்ல, அன்றாடம் சொல்வது, நோன்பு வைப்பது இது போன்றவற்றில் மட்டுமல்ல தங்கியிருக்கிறது, நம்முடைய வாழ்வியலின் சகல அம்சங்களிலும் தங்கியிருக்கிறது. நாம் குடும்பத்துக்குள் இருப்பது, சமூகத்துக்குள் இருப்பது, எல்லாவற்றிலும் அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் பேணி நமக்குள்ளே வைத்துக் கொண்டு வாழ்கிற போதுதான் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்கிற அந்த முஸ்லிம் என்ற பதம் அது அர்த்தம் பெறுகிறது, உள்ளால் உள்ளபடி ஆகிறது. நாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் ஆகிவிடுகிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம். இங்கேயும் நம்மிடத்திலே ஒரு வழிகாட்டல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். தேர்தலின் போது நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே, ஒரு முஃமின் என்ற வகையிலே எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அவனுடைய குர்ஆனிலே தந்திருக்கிறான். அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே தந்திருக்கிறான். இந்த வெளிச்சத்தில், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வெளிச்சத்தில், அவனின் அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹதீஸின் வெளிச்சத்திலே தான் இந்த வழிகாட்டலை நாம் வைத்து நாம் இந்த தேர்தல் காலங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும், தேர்தல்களையும் எதிர்கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தேர்தல் ஒன்றை எதிர்கொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான தேர்தலுக்கான பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்ட நிலையிலே பேசுபவர்கள் பேசிக்கொண்டும், வாக்கு கேட்பவர்கள் வாக்கு கேட்டுக்கொண்டும், வாக்காளர்கள் அந்த பேச்சுக்களை உள்வாங்கிக் கொண்டும், எவருக்கு வாக்களிப்பது என்பதை சற்றேனும் முடிவு செய்ய முடியுமா என்பதற்காக வேண்டி இந்த பிரச்சார மேடைகளில் முழங்கப்படுகின்ற பேச்சுக்களை கேட்பதற்காக வேண்டி போவதும் இதுவெல்லாம் இன்று நேற்று உள்ள வளமை அல்ல. எப்பொழுதெல்லாம் தேர்தல்கள் வருமோ அப்பொழுதெல்லாம் உள்ளதுதான், அதனை நாம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் பிரகாரம், அல்லாஹ்வுடைய குர்ஆனின் வழிகாட்டல் பிரகாரம் நாம் எப்படி இந்த தேர்தலை சந்திப்பது என்பதை படிக்கப் போகிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல், ஒரு நகரத்தின் அல்லது ஒரு பிரதேசத்தின் உள் நிர்வாகத்தை செய்கிறவர்களை தெரிவு செய்கிற ஒரு தேர்தல். அதற்கென ஒரு தலைவரை தெரிவு செய்வதும், அவருக்கு கீழே சில உறுப்பினர்களை தெரிவு செய்து கொடுப்பதற்குமான தேர்தல். இது ஒரு பொது தேர்தல் போன்ற ஒரு தேர்தல் அல்ல. ஒரு பொது தேர்தலுக்கு நம்முடைய பிரதிநிதி பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது போன்ற ஒரு தேர்தல் அல்ல. நகரசபை அல்லது மாநகர சபை அல்லது பிரதேச சபை என்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் என்பது நாம் அந்த நகரத்தினுடைய உள் நிர்வாகத்தை செய்வதற்கான ஒரு தெரிவாக இருக்கிறது. அதிலே ஒரு தலைவர் வருவார், அவர் நம்ம எல்லோருக்கும் நகர நிர்வாகத்துக்குரிய தலைவராக இருப்பார். அவரை நாம் நகரத்தின் பிதாவாக கொள்கிறோம், தந்தையாக கொள்கிறோம், நகர பிதா என்கிறோம், சிட்டி ஃபாதர் என்கிறோம். அது இந்த நாட்டில் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளிலும் கூட, அமெரிக்காவின் நகரங்களிலும் கூட சிட்டி ஃபாதர் என்ற வார்த்தை அன்று தொட்டு இருந்து வரக்கூடியது. நகரபிதா என்று அழைக்கப்படுகிறார். அவர் நகரத்தின் முதல் பிரதியாக இருக்கிறார் தலைவர். அன்பு சகோதரர்களே, நமது ஊருக்குரிய பாராளுமன்ற பிரதிநிதியும் கூட உள்ளூர் நிர்வாகம் என்று வருகிற போது அவரும் நகர சபையின் தலைவருக்கு கீழ்த்தான் வருபவராக இருப்பார். இந்த நாட்டிலே அது அமலில் இல்லாவிட்டாலும் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலே அது அமலிலே இருக்கிறது. நகரத்தின் நிர்வாகத்துக்கு, உள் நிர்வாகத்துக்கு நகர சபையின் தலைவர் தான் பெரியவராக இருக்கிறார். அவர் அந்த பகுதி அந்த பிரதேசத்தின் முதல் பிரதியாக கொள்ளப்படுகிறார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான பெருமதியானவர்களை தெரிவு செய்து கொடுக்கிற ஒரு தேர்தல் தான் இப்பொழுது நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல். இப்படியான பொறுப்பு மிக்க பதவிகளில் எத்தகையவர்களை அமர்த்தலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வரையறை செய்தான். அவர்களிடம் மொத்தம் நான்கு வார்த்தைகளுக்குரிய அம்சங்கள் இருக்கின்றனவா என்று பாருங்கள் என்று சொன்னான். ஹஃபீம், அலீம், கவி, அமீன், இந்த நான்கு பதங்களும் சுட்டுகின்ற ஆழம் அகலம் நிறைந்த அர்த்தங்கள் பண்புகளாகவும் பொதுத்தன்மைகளாகவும் அவர்களிடத்திலே விசேடத்தன்மைகளாகவும் இருக்கின்றனவா என்று பார்ப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவரை பொதுவான பதவியிலோ அல்லது குறித்த ஒரு பதவியிலோ அமர்த்த விரும்புகிற எவரும், அல்லது அழைத்த பதவிக்கு பொதுவான ஒருவரை தெரிவு செய்வதற்கு விரும்புகிற எவரும் இந்த நான்கு தகைமைகளும் கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க தெரிவு செய்கிறவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் மன்னரிடம் தன்னை எகிப்தின் விவசாயம் உள்ளிட்ட பூமியிலிருந்து வெளிவரக்கூடிய கஜானாக்களுக்கெல்லாம் பொறுப்பாளராக நியமிக்கும்படி கேட்டார்கள். எகிப்திலே அவர்களுடைய காலத்திலே வெளிவரக்கூடிய தானியங்கள் உரிய முறையில் உரியவர்களுக்கு பங்கீடு செய்வதிலே ஊழல் இருந்தது. இந்த நேரத்திலே அதனை சரியாக செய்வதற்கு பொருத்தமான ஒருவர், தகுதியான ஒருவர் இல்லை என்பதை உணர்ந்த நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நேரத்திலே சிறையில் இருந்து வெளியே வந்ததற்கு பிறகு இதனை கண்டு கொண்ட நிலையில்தான் மன்னரிடம் கேட்கிறார்கள், قال اجعلني على خزائن الارض. எகிப்தின் பூமி, எகிப்து என்பது ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு கொண்ட பூமி, அதில் விவசாயம் என்பது தன்னிறைவு கொண்ட ஒரு நாடு. விவசாயத்திலே எகிப்து அன்று தொட்டு இன்று வரைக்கும் சகோதரர்களே உணவுக்காக எவரிடத்திலும் இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையற்ற ஒரு தன்னிறைவு கொண்ட நாடு. அன்பு சகோதரர்களே, அந்த விநியோகம் பொதுமக்களுக்கு உள்ளால் உள்ளபடி கிடைப்பது இல்லாமல் இருந்த ஒரு காலத்திலே அதனை சரிவர செய்வதற்கு எவரும் இல்லை என்ற ஒரு நிலையில் தான் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இவற்றை சரியாக நிர்வகித்து சரியாக உரிய முறையிலே பங்கீடு செய்து உரியவர்களுக்கு உரியவற்றை கொண்டு சேர்ப்பதற்கும் எவரவருக்கெல்லாம் எந்தெந்த அளவு கிடைக்க வேண்டுமோ அந்தந்த அளவை கொடுத்து உதவுவதற்கும் இந்த முழு நிர்வாகத்தையும் செய்வதற்கு என்னை பொறுப்பாக நியமியுங்கள் சொன்னார்கள். இன்னி ஹஃபியுன் அலீம், இதனை செய்வதற்கு இவற்றை செய்ய வேண்டிய போது அவற்றை செய்கிற விஷயங்களிலே நான் அந்த பொருட்களையும் அவை சார்ந்த உபகரணங்களையும் அங்கே வேலையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளையும் பணியாட்களையும் அது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உரிமைகள் கடமைகள் உட்பட பாதுகாப்பவனாக இருக்கிறேன். ஹபீப், நான் பாதுகாப்பவனாக இருக்கிறேன். மட்டுமல்ல அலீம், இந்த நிர்வாகம் எனக்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவும் இருக்கிறது, நிர்வாகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவும் இருக்கிறது. ஆகவே இவற்றை உரிமைகள் கடமைகளோடு நான் பாதுகாப்பேன், அந்த தகுதியும் இடத்திலே இருக்கிறது. அது போல இவற்றை எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன திட்டங்களை நான் தீர்க்க வேண்டும், அந்த திட்டங்களின் பிரகாரம் நான் எப்படி இயங்க வேண்டும், வருடத்துக்கான திட்டங்கள் எல்லாவற்றையும் நான் எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவு எனக்கு இருக்கிறது. ஆட்களை பற்றிய அறிவு இருக்கிறது, பொருட்களை பற்றிய அறிவு இருக்கிறது, வருமான வழிகளை பற்றிய அறிவு இருக்கிறது, தானியங்களை பற்றிய அறிவு இருக்கிறது, விதை பற்றிய அறிவு இருக்கிறது, விதைக்கிற முறை பற்றிய அறிவு இருக்கிறது, விதைக்கிற பருவகாலம் பற்றிய அறிவு இருக்கிறது, மழை பற்றிய அறிவு இருக்கிறது, மழை பற்றிய அறிவு இருக்கிறது, நிலம் பற்றிய அறிவு இருக்கிறது, நீர் பற்றிய அறிவு இருக்கிறது. இது இந்த விவசாயம் சார்ந்த அவற்றை சேகரித்து வைக்கிற விநியோகிக்கிற சம்பந்தமான எல்லா தேவைகளுக்கும் உதவுகிற அறிவை நான் பெற்றிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவற்றை நான் பாதுகாக்கிற தன்மையும் இவற்றுக்கு தேவையான அறிவும் கொண்டவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் இந்த இரண்டையும் சொன்னார்கள். ஒரு பொறுப்பில் ஒருவரை நியமிக்கிற போது அவரிடத்திலே அந்த பொறுப்பை பாதுகாக்கிற, அந்த பொறுப்பின் கீழ் வரக்கூடிய ஆட்களையும் பொருட்களையும் உரிமைகள் கடமைகளோடு பாதுகாக்கிற, அந்த பொறுப்பை சரிவென நிறைவேற்றுவதற்குரிய அறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதை பாருங்கள் என்று சொன்னார்கள். பிறகு மூன்றாவதும் நாலாவதும் பண்புகள் என்ன? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் பிறிதொரு இடத்தில் அதனை பதிவு செய்து வைத்தார், இரண்டு இடங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். சூரத்துல் கஸஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்ட வரலாறு பற்றி சொல்லுகிற நேரத்திலே மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கூலிக்கு அமர்த்தி கொள்ளும்படி ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வி ஒருவர் சொல்லுகிறார்கள், காலத் இஹ்தாஹுமா, இரண்டு புதல்விகளில் ஒரு புதல்வி சொல்கிறார், யா அபதி, என் அருமை தந்தையே, இஸ்தஜிர்ஹு, இந்த மனிதரை நீங்கள் கூலிக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள். இன்ன ஹைர மனித ஜர்த்த, சின்னமாக நீங்கள் கூலிக்கு அமர்த்தியவர்களில் சிறந்தவர், அல் கவியுல் அமீன், பலசாலியானவர், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூலிக்கு ஒருவரை அமர்த்துவதாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைக்கிற போது நாம் பார்க்க வேண்டிய இரண்டாவது இரண்டு பண்புகளை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கவி, அவர் பலசாலியாக இருக்க வேண்டும். அமீன், நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இதே விஷயத்தை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு ஜின்னுக்கும் இடையிலான உரையாடலிலும் அல் குர்ஆனிலே சூரத்துன் நம்லிலே படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பில்கீஸ் அரசியினுடைய அரியாசனத்தை தன்னிடத்திலே அந்த அரசி வந்து சேருவதற்கு முன் கொண்டு வருவதற்கு எவரால் முடியும் என தன்னுடைய சபையில் இருந்தவர்களிடம் கேட்டபோது, உங்களுடைய இந்த இருப்பிடத்திலிருந்து, இந்த இருக்கையிலிருந்து, இருக்கிற இருப்பிலிருந்து நீங்கள் எழுந்து விடுவதற்கு முன், நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த இருக்கிற இருப்பை இருக்கையிலிருந்து நீங்கள் எழுந்து கொள்வதற்கு முன், நான் அந்த அரசியின் சிம்மாசனத்தை உங்களிடத்திலே கொண்டு வந்து வைப்பேன். அவ்வளவு வேகமாக இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஜின்களுக்கு இருக்கிறது. இதனை இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது, சொல்லிவிட்டு சொன்னது அடுத்தது, வஇன்னி அலைஹி, இந்த வேலையை செய்வதற்கு நான் பலசாலியாகவும் இருக்கிறேன், நம்பிக்கையானவனாகவும் இருக்கிறேன் என்று சொன்னது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு உலகத்தின் முக்கியமான ஒரு பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசியின் அரியாசனத்தை கொண்டு வருகிற போது ஜின், அதில் நம்பிக்கை முக்கியமானது, அந்த அரியாசனம் மிகவும் பெருமதி மிக்கது, விலைமதிப்பற்றது, அதிலே விலைமதிப்பற்ற பொருட்கள் இருக்கும், அவற்றை எல்லாம் சேதப்படுத்தாமல், கையாடாமல், கலவரத்து விடாமல், முற்றுமையாக கொண்டு கொடுப்பதிலே அது நம்பிக்கையானதாக இருக்கும். அதனை சொன்னபடி உரிய இடத்திலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஆற்றலும் இருக்கிறது, பலமும் இருக்கிறது என்பதை சொல்லி வைத்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவரை ஒரு பொறுப்புக்கு அனுப்புகிற போது, அமர்த்துகிற போது அவர் அதில் கவியாக இருக்க வேண்டும், பலமானவனாக இருக்க வேண்டும். பலமானவன் என்றால் என்ன? புத்தியிலே பலமானவனாக இருக்க வேண்டும், சிந்தனையில் பலமானவனாக இருக்க வேண்டும், அறிவில் பலமானவனாக இருக்க வேண்டும், அனுபவத்தில் பலமானவனாக இருக்க வேண்டும், நிர்வாகத்தில் பலமானவனாக இருக்க வேண்டும், நினைவில் பலமானவனாக இருக்க வேண்டும், மக்கள் தொடர்பில் பலமானவனாக இருக்க வேண்டும், செய்கிற காரியங்களில் துணிந்து முடிவெடுப்பதில் பலமானவனாக இருக்க வேண்டும், இபாதத்தில் பலமானவனாக இருக்க வேண்டும், இறை தொடர்பில் பலமானவனாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த எல்லா வகையான பலத்தையும் சேர்த்துத்தான் அல்லாஹ்வுத்தாலா சொன்னான், கவி, அவன் பலசாலியாக இருக்க வேண்டும், அமீன், நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த பொறுப்பை நம்பி ஒப்படைக்கிறீர்களோ அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் அவர் நம்பிக்கையானவர், அந்த பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஆட்களையும் மக்களையும் நிர்வகிப்பதிலே நம்பிக்கையானவர், அந்த பொறுப்பின் கீழ் வரக்கூடிய சொத்துக்களையும் செல்வங்களையும் வளங்களையும் நிர்வகிப்பதிலே நம்பிக்கையானவர். அவற்றை அவர் கையாள்வார், கையாட மாட்டார். இவற்றை அவர் கையாள்வார், கையாட மாட்டார், ஊழல் செய்ய மாட்டார், நம்பிக்கையாக நடந்து கொள்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸிலும் சூரத்துல் நம்லிலும் சொல்லி வைத்தான். மொத்தத்திலே சகோதரர்களே, நம்முடைய வேட்பாளர்களிடம் நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த நான்கு பண்புகளையும் குர்ஆனிலே சூரத்து யூசுஃபிலும் சூரத்துல் நம்லிலும் சூரத்துல் கஸஸிலும் படிக்கின்றீர்கள். ஹபீர், பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். அலீம், அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். கவி, பலசாலியாக இருக்க வேண்டும். அமீன், நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து சற்று தொலைவில் உள்ள தன்னுடைய தோட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு அவர்களுடைய வேலையாட்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கடுமையான சூடான நாள். உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகளிலே பேரித்தம் பழம் பழுப்பதற்காக வேண்டி ஒரு காலத்திலே, வருடத்தில் ஒரு காலத்திலே கடுமையான சூடு நிலவும். அப்படியான ஒரு காலம், வெளியிலே போக முடியாமல் ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய பணியாற்றலும் தோட்டத்தில் உள்ள கூடாரத்துக்கு உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நன்கு படியுங்கள். இந்த நேரத்திலே தூரத்திலே ஒருவர் வருவது தெரிகிறது. ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் இந்த மனிதர் மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கலாம், மாலையான போது சூடு தணிந்து விடும், அப்பொழுது வரலாமே, ஏன் இந்த நேரத்திலே இவ்வளவு வேணா வெயிலே புறப்பட்டு வருகிறார், விண்ணென சுட்டரிக்கிற வெயில். சகோதரர்களே, சற்று தூரம் சற்று அண்மித்த நேரத்திலே அவர்களுடைய வேலையாளிடம் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் என்று பாருங்கள் என்று. அவர்களுடைய வேலையால் சொல்கிறார்கள், தூரத்திலே வருகிறவர் இரண்டு ஒட்டகைகளை சாய்த்துக் கொண்டு வருகிறார். அவருடைய குப்பாயத்தை தலையில் தலைப்பாகையாக அணிந்திருக்கிறார். வெயிலின் அகோரத்தை தாங்குவதற்காக இருக்கலாம். ஆனால் எவரென்று விளங்கவில்லை. சற்று நேரம் கழித்து சொல்கிறார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், திரும்ப பாருங்கள் யார் என்று. அவர்களுடைய பணியால் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இது உமர் இப்னுல் கத்தாப் அமீருல் முஃமினீன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம். அவர்கள் தூரத்திலே இந்த வேனாவையிலே இரண்டு ஒட்டகைகளை சாய்த்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடாரத்துக்கு கிட்டே வருகிற போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவல்லவா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு, சந்தித்து பேசுவதற்கு, கூடாரத்தின் வாயிலினால் வெளியே வருவதற்கு தலையை வெளியே விட்டார்கள். சூட்டின் அகோரம், அவர்களால் வெளியே வர முடியவில்லை. வெளியே போட்ட தலையையும் உள்ளே இருத்துக் கொள்கிறார்கள். கூடாரத்துக்கு அருகே வந்து விட்டார்கள் ஹலீஃபா அவர்கள். அந்த நேரத்திலே ஹலீஃபாவை நோக்கி பேசினார்கள், என்ன இது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஜகாத்தின் ஒட்டகைகள் இரண்டு கூட்டத்திலிருந்து தவறி போய்விட்டன. நன்கு படியுங்கள் சகோதரர்களே, பொது சொத்து ஜகாத்தின் ஒட்டகைகள் இருந்து, ஜகாத்தின் பொதுவான ஒட்டகைகளில் இருந்து தவறி போய்விட்டன. அந்த இரண்டு ஒட்டகைகளையும் நான் சாய்த்துக் கொண்டு வருகிறேன், உரிய இடத்தில் பாதுகாப்பாக கொண்டு போய்விட வேண்டும். இது இரண்டும் தவறி போய்விட்டால் அல்லாஹு தஆலா மறுமையில் இரண்டு ஒட்டகைகள் பற்றி என்னிடத்திலே விசாரிப்பான் என்று பயப்படுகிறேன். சகோதரர்களே, இந்த நேரத்திலே உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, ஹலும்ம இலல் மாஇ வத்தில், நீர் இருக்கிறது, நிழல் இருக்கிறது, உள்ளே வாருங்கள், உங்கள் வேலையை நாங்கள் பார்க்கிறோம். சொன்னார்கள், உத் இலா தில்லி, உங்கள் நிழலுக்கு நீங்கள் போய் உள்ளே இருந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் நடையை கட்டினார்கள். மீள பேசினார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனே, என்னிடத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய இந்த வேலையை அவர்கள் செய்வார்கள், இந்த ஒட்டகைகளை உரிய இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள், நீங்கள் பதற்றப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்ற வகையிலே அவர்கள் சொல்லாமல் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள், உங்கள் பணிக்கு அவர்கள் போதும். சொன்னார்கள், உங்களுடைய நிழலுக்கு உள்ளே நீங்கள் போயிருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒட்டகைகள் இரண்டையும் சாய்த்துக் கொண்டு போய்விட்டார்கள். இந்த நேரத்திலே ஹலீஃபா அவர்களுடைய இந்த செயலை பார்த்த போதுதான் ஹபரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்விட்டு சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யன்ஸுர இலல் கவியில் அமீனி ஃபல் யன்ஸுர் இலா ஹாதா, நம்பிக்கைக்குரிய பலசாலியை பார்ப்பதற்கு எவர் விரும்புகிறாரோ இவரை, இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆழமான கருத்து சகோதரர்களே, அமீருல் முஃமினீன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவரும் வெளிப்பட்டு வர முடியாத வேணா வெயிலிலே தன்னந்தனியாக தனது பணியாற்றலும் அவர்களுக்கு உதவுகிறார்களோ இல்லையோ, அவர்கள் வெளிப்பட்டு வரும் அளவுக்கு உடல் ஆற்றல் இருந்தது, பலம் இருந்தது. இரண்டாவது, அதுதான் அவர்கள் அந்த நேரத்திலே வெளிப்படையாக சொன்னது, இந்த இரண்டு ஒட்டகைகளும் ஜகாத்தின் ஒட்டகைகள், பைத்துல் மாலிலே இருக்க வேண்டியவை, தவறி போய்விட்டால் நாளை அல்லாஹ்விடத்திலே நான் தானே பதில் சொல்ல வேண்டும் என்கிற இந்த நம்பிக்கைக்குரிய உச்சகட்டம் சகோதரர்களே, நம்பகத்தன்மையின் உச்சகட்டம் இதுதான். பொது சொத்திலே அவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள்.
அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிரியமானவர்களே, இது கவி அமீனுக்கு உதாரணமாக இருக்கிறது. ஒருவர் அமீனாக நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், பலமற்றவராக இருக்கிறார், அவரும் இந்த பதவிகளுக்கு போகக்கூடாது. பலசாலியாக இருக்கிறார், நம்பிக்கைக்குரியவர் அல்ல, அவரும் இவற்றுக்கு போகக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நான்கு பண்புகள் எவரவரிடத்திலே இருக்குமோ, அபேச்சகர்கள், வேட்பாளர்கள் என்று சொல்கிறோமே, அவர்களை தெரிவு செய்து உங்கள் வாக்குகளை கொடுங்கள். நம்முடைய நிர்வாகத்தை செய்கிறவர்களை நாம் தெரிவு செய்கிறோம், நமது நிர்வாகத்தை செய்கிறவர்களை நாம் தெரிவு செய்கிறோம். பல பேர் இந்த தேர்தலிலே என்றுமில்லாத அளவுக்கு கட்சிகளும் அதிகரித்து போட்டி போடக்கூடிய நேரத்திலே வேட்பாளர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் நாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல். ஆகவே மிகவும் நிதானமாக சிந்தியுங்கள். நீங்கள் இடுகிற புள்ளி அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் சாட்சி சொல்கிறீர்கள் நம்முடைய நிர்வாகத்தை செய்வதற்கு இவர் பொருத்தமானவர் என்று. பொய் சாட்சி பெரும் பாவம் சகோதரர்களே. என்னுடைய குடும்பஸ்தன் என்பதற்காக வேண்டி நீங்கள் ஒருவரை ஒரு பதவிக்கு அமர்த்துவதற்கு உங்களுக்கோ எனக்கு அனுமதி கிடையாது. என்னுடைய நண்பன் என்பதற்காக வேண்டி ஒருவருக்கு நான் வாக்களிக்க முடியாது. இவர் இதற்கு பொருத்தமானவர் என்று. அவர் பொருத்தமானவராக இருந்தால் நான் வாக்களிப்பேன், சாதியானவர் என்று. அவர் பொருத்தமற்றவர் என்றால் என்னுடைய தந்தையாக இருக்கலாம், அதற்காக நான் எனக்கு வாக்களிக்க முடியாது. அதை விட எனக்கு எந்த உறவும் இல்லாத வேறொருவரை நான் தெரிவு செய்து வாக்களிக்கலாம். இதுதான் சத்திய இஸ்லாம் சகோதரர்களே, இதுதான் உண்மையான இஸ்லாம் சகோதரர்களே. பதவிக்கு மக்களை, மனிதர்களை அமர்த்துகிற போது அங்கே குடும்ப உறவு கிடையாது, நட்புறவு கிடையாது, அயல் உறவு கிடையாது, மஸ்ஜித் உறவு கிடையாது, பாடசாலை உறவு கிடையாது, மதரசா உறவு கிடையாது, பழைய மாணவர் உறவு கிடையாது, பாதை உறவு கிடையாது, எந்த உறவும் கிடையாது. அல்லாஹ்வுத்தஆலா சொல்லியிருக்கக்கூடிய இந்த நான்கு பண்புகள் என்ற நாம் உரசி பார்க்க வேண்டிய இந்த உரைகள் நான்கு இருக்கின்றன. இந்த உரைகளிலே உரைத்து பார்த்து அவர்களை நாம் தெரிவு செய்யலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாறி செய்வோம் என்றால் நாம் பொய் சாட்சி சொல்லுகிறோம். பொய் சாட்சி பெரும் பாவம், அல்லாஹ் குர்ஆனில் தடை செய்த பாவம், அல்லாஹ் குர்ஆனில் தடை செய்த பாவம். எனவே பொய் சாட்சி சொல்வது எவரும் செய்யக்கூடாத ஒரு பாவம். எப்படி விபச்சாரம் ஒரு பெரிய பாவமோ, கொடிய பாவமோ, வட்டி எப்படி ஒரு பெரிய கொடிய பாவமோ, அது போல ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வதும் பெரிய பாவம் தான். கடுமையான தண்டனைகள் வந்திருக்கின்றன, வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன, பொய் சாட்சி சொல்லுகிறவனுக்கும் பொய் சாட்சி விஷயமாகவும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சொல்லப்பட்ட விஷயங்களிலே கவனம் செலுத்துங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவரவர் உங்களுடைய பாதைகளில் அபேட்சகர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி படியுங்கள். அவர்களுடைய பின்னணி என்ன, அவர்களுடைய பொருளாதாரம் என்ன, அவர்களுடைய வருமான வழி என்ன, இவர் கடந்த கால இவருடைய வயசு 30-40 என்றால் 30-40 வருடமாக அவர் இந்த நிலையிலே இருந்தார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய அறிவு என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, எல்லாவற்றையும் படியுங்கள். வந்தார், நமக்கு சொன்னார், வீடு தேடி வந்தார், அல்லது நமக்கு ஏதாவது பண உதவி செய்தார், ஏதும் உபகரணங்களை கொடுத்தார் என்பதற்காக வேண்டி எல்லாம் வாக்குகளை நீங்கள் அளிப்பீர்கள் என்றால் அது சில வேளை பொய் சாட்சி சொன்னதாக ஆகிப்போகும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, மிகவும் அன்பாக சொல்லுகிறோம், தயவோடு வேண்டுகிறோம். ஒரு பகுதி, ஒரு சாராரை நிர்வாகத்துக்கு தெரிவு செய்து கொடுத்து விட்டு அடுத்த 4-5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு பின்னே கீழே இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. என்னென்ன செய்வார்களோ நமக்கு தெரியாது. எனவே ஆட்களை படியுங்கள், ஆட்களை படியுங்கள். கட்சிகளை படித்து எந்த புண்ணியமும் கிடையாது. ஏனென்றால் ஆட்கள் தான் நம்மை நிர்வகிக்கப் போகிறார்கள். கட்சிகளிலே அவர்கள் எப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். குரங்குகள் நல்ல சகோதரர்களே, நம்முடைய அரசியல்வாதிகள் பாய்வதை விட குரங்குகள் குறைவாகத்தான் பாய்கின்றன. மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே, காலையில் ஒரு கட்சி, மாலையில் பிறிதொரு கட்சி, அடுத்த நாள் ஒரு கட்சி, அடுத்த நாள் காலையில் ஒரு கட்சி, மாலையில் ஒரு கட்சியில் இருக்கிறார். எனவே கட்சிகளுக்கு வாக்களிப்பது என்பது, கட்சிகளுடைய கொள்கைகளை நம்பி வாக்களிப்பது என்பதெல்லாம் அது ஒரு காலம் இருந்தது, மலையேறி போய்விட்டது. இப்பொழுது நாம் ஆட்களை பார்த்துத்தான் வாக்களிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நீ எந்த கட்சியில் இருந்து விட்டும் போ, நீ வேண்டிய கட்சிக்கு மாறிக்கோ, ஆனால் உனக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். சகோதரர்கள், இதுதான் உண்மை. நாம் வாக்களித்தவர்கள் எல்லாம் அந்த கட்சியில் தான் கடைசி வரைக்கும் அவர்களுடைய காலம் முடியும் வரைக்கும் இருந்திருக்கிறார்களா? ஒரு சில பேர் விதிவிலக்காக இருக்கும், மற்றவர்கள் எல்லாம் மாறி மாறி பாய்ந்து பாய்ந்து இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை சகோதரர்களே. ஆகவே அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஆட்களை படியுங்கள். நம்முடைய வட்டாரங்களிலே பல பேர் கேட்கிறார்கள், அவர்கள் எல்லாம் புதியவர்கள், நம்மில் பல பேருக்கு யார் என்று அவர்களை தெரியாது. எனவே இன்று முதல் அவர்களை படியுங்கள். முக்கியமாக பாருங்கள், அவனுக்கு சொந்த வருமானம் இருக்கிறதா, அந்த மனிதனுக்கு சொந்த வருமானம் இருக்கிறதா, அல்லது தேர்தலின் பின் வெற்றி அடைந்த பின் பிறிதொரு வருமானத்துக்கு அவன் வழிபார்க்கிறானா? அதிகமானவர்கள் தங்களுடைய அரசியலை பிழைப்பாக வைத்திருக்கிறார்கள். சொந்த பணம் கிடையாது, அவர்கள் அரசியலில் முதலீடு செய்வதை அவர்கள் ஒரு பெரிய முதலீடாக கருதுகிறார்கள். அரசியலுக்கு வரும்போது அவனுடைய வருமான வழியும் அளவும் என்ன? அரசியலிலே ஒரு நிலையை அடைந்து விட்ட பிறகு அதி சீக்கிரத்தில் கடும் வேகத்தில் படுபயங்கரமாக அவருடைய வருமானங்கள் பல்கி பெருகி இருக்கின்றன. தோட்டங்கள் எக்கச்சக்கமாக வாங்கி இருக்கிறான். சகோதரர்களே, ஒரு உலகத்தினுடைய ஒரு யதார்த்தம் இருக்கிறது, உலகத்தின் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. ஒருவன் தேங்காயை விற்கிறான், இன்னொருவன் மாங்காயை விற்கிறான், ஒருவன் சோற்றை விற்கிறான், இன்னொருவன் இரும்பை விற்கிறான், இன்னொருவன் தன்னுடைய சேவையை நடுக்குகிறான், ஒருவன் பிடவை விற்கிறான். ஒவ்வொருவனும் முன்னேறுவதற்கு எப்படியெல்லாம் படிப்படியான காலமும் நேரமும் அவனுக்கு இடம் எடுத்திருக்கிறது. திடீர் மரான இரவென இரவிலே ஒன்றும் இல்லாமல் இருந்து அடுத்த நாள் பகிரிலே சுமுகிலே இவ்வளவு சொத்துக்களோடு இருக்கிறான் என்றால் இவனை பற்றி நாம் யோசிப்பது இல்லையா? அரசியலுக்கு வருவதற்கு முன் ஒன்றும் இல்லாமல் இருந்த நிலையில் வந்தவர்கள், அல்லது கொஞ்ச நஞ்சம் தண்ணிகளோடு இருந்து வந்தவர்கள், வெகு சீக்கிரத்தில் 2-3 ஆண்டுகளுக்குள் எங்கெல்லாம் இருந்து எப்படி எப்படி எல்லாம் சொத்துக்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி சகோதரர்களே. எனவே இன்று நஷ்டம் போகாத அல்லது துரித கதையில் பல இடங்களில் வருமானத்துக்கு வழிகளை சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல முதலீடு சகோதரர்களே அரசியலில் முதலீடு செய்வது. நீங்கள் மன்னிக்க வேண்டும் அரசியல்வாதிகள், இதுதான் உண்மை. அரசியலில் முதலீடு செய்வது என்பது நஷ்டமே போகாத, அதே சமயத்தில் அசுர வேகத்தில் உங்களுக்கு பல வருமான வழிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல முதலீடு. இதனை நம்பில் பல கயவர்கள் இனங்கண்டிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு சேவை செய்வதை விட, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பதை விட, பொது நலனை விட தங்களுடைய சொந்த நலனுக்காக அரசியலில் பதவி கேட்டு வருபவர்கள் வாக்குகள் கேட்டு வீடு வீடாக வருகிறார்கள், வாசல் படுகிறேறியும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், எங்களையும் மன்னிக்க வேண்டும். இப்படியானவர்களுக்கு தயவு செய்து எவரும் வாக்குகள் அளிக்காதீர்கள். அதுதான் மீளவும் சொல்லுகிறேன், இந்த வேட்பாளர்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பாக ஒவ்வொரு வட்டாரத்து வேட்பாளர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இவர்களை பற்றி, இவர்களுடைய பின்னணியை பற்றி, இவர்களுடைய குறிப்பாக வருமான வழிகளை பற்றி நன்கு படியுங்கள். இது எங்களுடைய உரிமை. பொது பணிக்கு வருகிறவர் அவருடைய வருமானத்தை முதலாவது அவர் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும், டிக்ளேர் பண்ண வேண்டும். இது ஒரு தேர்தலில் போட்டியிடப்படுகிறவர் எவராக இருந்தாலும் அதை செய்தியாக வேண்டும். எத்தனை வேட்பாளர்கள் இதுவரைக்கும், தயவு செய்து கேட்கிறேன், எத்தனை வேட்பாளர்கள் தங்களுடைய வருமான வழிகளை, சொத்துக்களை இதுவரைக்கும் நீங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள்? உங்களுடைய மேடைகளில் பேசுவதில்லை, இதனை நீங்கள் முக்கியமான செய்தியாக சொல்ல வேண்டும். மக்களுக்கு என்னிடத்தில் இருப்பது இதுதான், இது இஸ்லாம் என்பது மட்டுமல்ல, உலக பொது நடைமுறையில் இருக்கிறது, நாட்டினுடைய தேர்தல் சட்டத்திலும் இருக்கிறது. பொதுமக்களுக்கு அவர் தன்னுடைய வருமான வழிகளை சொல்லியாக வேண்டும். சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த 4 விஷயங்களையும் நாம் படிக்கிற போது அவற்றுக்கு தகுதியானவர்களை எப்படி இனம் காணுவது என்பது ஒரு கேள்வி அல்லவா? ஆகவே தான் ஒரு இலகுவான வழி, உங்கள் வட்டாரத்தின் வேட்பாளர்களை நன்கு படியுங்கள். அது உங்களுடைய உரிமை. தம்பி இங்க வாங்க, நானும் அங்க வாங்க, நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய பூர்வீகம் என்ன, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறீங்க, இப்ப என்ன உங்களுக்கு உழைப்பு, இந்த அரசியல்ல நீங்க ஈடுபடுவதற்கு என்ன காரணம், இதுக்கு முன்வதற்கு என்ன காரணம், இதுக்கு முன்னால, சகோதரர்களை எல்லாம் கேளுங்க, இது உங்களுடைய உரிமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேர்தலில் மட்டுமல்ல எல்லா தேர்தலிலும் இந்த நான்கு பண்புகள் கொண்டவர்களைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் என்ற தெளிவை தந்திருக்கிறான், வழிகாட்டலை தந்திருக்கிறான். ஆகவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் நல்ல பொறுப்பானவர்களை தர வேண்டும். நம்முடைய விஷயத்தில் எப்பொழுதும் கவனம் செலுத்துகிறவர்களை தர வேண்டும். நம்முடைய ஊர், நம்முடைய மக்கள், இவர்கள் விஷயத்தில் எப்பொழுதும் கரிசனை கொண்டு நடக்கிற மக்களை பொறுப்பாளர்களாக பதவிகளை அல்லாஹ்வுடன் அமர்த்த வேண்டும். இதற்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் துவா செய்ய வேண்டும் சகோதரர்களே, நல்லவர்கள் நமக்கு பொறுப்பாளர்களாக வர வேண்டும். இல்லை என்றால் அடுத்த ஒரு தேர்தல் வந்து அவர்கள் மாறி போகும் வரைக்கும் ஒரு சாபக்கேட்டை நாம் நமக்குள்ளே வரவழைத்துக் கொண்டிருப்போம். ஆகவே இந்த விடயங்களில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த நான்கு பண்பு கொண்டவர்களை சரியாக தெரிவு செய்து பொறுப்பான பதவிகளில் அமர்த்துவதற்கு தௌஃபீக் தருவானாக. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் இந்த நான்கு பண்புகளிலும் விளக்கத்தை தருவாயாக. நம்முடைய அபேட்சகர்கள் எவராக இருந்தாலும் சரி, இந்த நான்கு பண்புகள் கொண்டவர்கள் எவரோ அவர்களுக்கே வாக்களிப்பதற்கு நம் அனைவருக்கும் மனங்களை திறந்து தந்திருவாயாக. நம்முடைய அபேட்சகர்கள் சரியான முறையிலே நம்மை நிர்வகிப்பவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் நமது வாக்குகளுக்குரியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யாவா, எந்த வேட்பாளர்களை பற்றி எமக்கு அறிவும் தெளிவும் இல்லையோ அவர்களை பற்றிய அறிவையும் தெளிவையும் நமக்கு பூர்ணமாக தந்துருள்வாயாக. அவர்களை பற்றிய அறிவு தெளிவு இல்லாமல் அவர்களுக்கு புல்லடியிட்டு வாக்கு கொடுப்பதிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக. பொய் சாட்சியம் சொல்வதிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. நம்முடைய வேட்பாளர்களை நமக்கு சோதனைக்குரியவர்களாக ஆக்கிவிடாதே, நம்மை அவர்களுக்கு சோதனைக்குரியவர்களாக ஆக்கிவிடாதே. நம் மீது இரக்கம் காட்டக்கூடிய, நம் மீது கருணை செலுத்தக்கூடிய, நமது நகரத்தினுடைய அனைத்து விவகாரங்களிலும் அன்போடு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய, நின்று உழைக்கக்கூடிய, பலசாலிகளான, நம்பிக்கைக்குரிய, அறிவுள்ள, பாதுகாக்கக்கூடிய நல்ல தலைவர் ஒருவரையும் நல்ல உறுப்பினர்களையும் நமக்கு தெரிவு செய்து தந்திருவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மது.